இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வேத பகுதியில் ஒன்று பேதுரும் மூன்றாம் அதிகாரம் 14வது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சிதறி காணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். நீதியின் நிமித்தமாக பாடுபடுவது, நீதியின் நிமித்தமாக பாடுபடுவது. அதே அதிகாரத்தில் மறுபடியும் பேதுரு சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு பிரியமானது என்றும் சொல்லுவர். இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுதல் என்றால் என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? அதை இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒன்று பேதுரும் 3:14 பேதுரு சொல்றாங்க, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லுவது, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய மறுப்பது அது அநீதி என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நீதி நிமித்தமாக பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நம்புகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லும்போது நன்மை செய்தால் நமக்கு தீமை வரக்கூடாது, இதைத்தான் நாம் நம்புகின்றோம். நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று விசுவாசிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ சந்ததியாக மாறிவிட்டோம். வேதம் சொல்லவில்லை, ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? வேதத்திலே அது சொல்லப்படவில்லை. வேதத்திலே சொல்லி இருக்கிறது, நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும், நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகின்றது. ஆனால் மனதின் விருப்பத்திற்கேற்றபடி ஊழியர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் தான், நீங்கள் நன்மை செய்யும் போது கர்த்தர் உங்களை நன்மையினால் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் இணைத்து இன்றைக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். ஒரு திருச்சபையின் ஒரு போதகர், ஒரு ஊழியர், இந்த நாட்களில் இந்தியாவில் நிறைய கெடுபிடிகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் அதுக்காக ஜெபமும் பண்ணுகிறீர்கள். என்னன்னு சொன்னா, எங்க போதகர்கள், எங்க கிறிஸ்தவங்க, எங்க மிஷனரி ஸ்தாபனங்கள் என்றெல்லாம் ஜெபிப்பீங்க. ஆண்டுடைய நாமத்தில் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஊழியர், இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ பிசினஸ் மேன் இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்கள் இருக்கிறார்கள். இவங்க வந்து இப்ப கோடிக்கணக்கான அவங்களுடைய ரூபாய அவங்க வந்து பதுக்கி வைக்கலாம், இல்லாவிட்டால் அதை வந்து கருப்பு பணமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். இதை வெள்ளையாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. இப்ப இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் கொண்டு போய் அதை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து இப்ப காணிக்கையை கொடுத்துட்டாங்கன்னு அது வெள்ளப்பணம், வெள்ளப்பணம் அவர்களிடத்திலிருந்து திரும்ப இவங்க பெற்றுக் கொள்ளுவது என்று சொல்லும் போது அந்த பிசினஸ் மேனுக்கும் அது வந்து ரொம்ப ஆசீர்வாதம், இவங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம். இப்ப வந்து 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுட்டீங்களேன், சும்மா நீங்களும் என்ன செய்வீங்க? முழுக்க சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. எங்கிருந்து வந்தது? தவறான வழியிலிருந்து வந்தது என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். பணம் பெற்றுக் கொண்டோமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இப்ப சமீபத்தில் நடைபெற்றதை சொல்லுகின்றேன், கோடிக்கணக்கான ரூபாய்கள். அதனால் நடைபெறுகிறது என்ன? நம்ம வந்து புலம்புவோம், ஆண்டவரே எங்கள் ஊழியர்களுக்கு நெருக்கம். என்ன நெருக்கம் ஐயா? துண்டப்பருத்தி கொடுக்க போகும்போது அடிச்சாங்களா? இல்லன்னா பிரசங்கம் பண்ணும் போது தூத்துனாங்களா? ஐயா, இன்னொருவனுக்கு நீ உதவி செய்ய போகும்போது உன்னை பிடித்து ஜெயில போட்டாங்கன்னு சொன்னா நீ செய்த தீமைக்கு நீ அனுபவிக்கின்ற காரியம் அது. ஒரு அரசாங்கம் சொல்லுகிற சட்ட திட்டங்களிலே நீ அதற்கு உட்பட்டு நடக்க வேண்டும், எதிர்த்து நிற்க கூடாது. அது நீதி, அது நீதி. இனி ஒருவேளை சமீபத்தில் இந்த நடைபெற்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறேன். நான் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நான் போதகராக இருந்தபோது ஒரு தாய் ஒரு நாள் காலையில சர்ச்சு பாஸ்டனேஜுக்கு வந்தாங்க. வந்து என்னிடத்துல அவங்க மகனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், அதற்கான பர்த் சர்டிபிகேட் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல பாஸ்போர்ட் அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது நிரம்பி இருக்க வேண்டும். நான் போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். பார்த்த சமயத்தில் அந்த பையனுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகணும் அவனுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா. அல்ல, விசேஷமா பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு சொன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு நான் இந்த பையனுக்கு அவங்க கேட்ட வயசை வச்சு நான் கொடுத்தேன்னு சொன்னா மேரேஜுக்கு முந்தி பிள்ளை பிறந்தது மாதிரி கொடுக்கறது மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்தேன். வந்து அந்த அம்மாவோட நான் பேசும்போது சொன்னேன், அம்மா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு சர்டிபிகேட் தந்தேன்னா உங்க மேரேஜுக்கு முந்தி உங்க பிள்ளை பிறந்தது மாதிரி இருக்குது, அது சரியில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த வயசு வேணா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே நான் ஊழியம் செய்த அந்த திருச்சபை ரொம்ப ஒரு என்ன என்ன சொல்ல உணர்ந்து, அது வித்தியாசமான ஒரு திருச்சபை. பள்ளியாடி, கன்னியாகுமரியில பள்ளியாடி, நீங்க இன்னைக்கும் கேள்விப்பட்டீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். உடனே பலரும் பலதும் வந்து சொன்னாங்க எங்கிட்ட. அவங்க கோவப்படுறாங்க, திட்டினாங்க. தம்பிமார்லாம் வந்து சொன்னாங்க, வாலிப பையங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்துட வேண்டியதானே, ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏமா இப்ப ரெக்கார்ட்ல இல்லைன்னா சரி, நீங்க கேட்கறது மாதிரி நான் வேணா எழுதி தரலாம், ரெக்கார்ட்ல இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது, அவங்களுடைய பிள்ளை பிறந்தது இருக்குது, எல்லாம் ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறோம், அதை விட்டு நான் எழுதி தரது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, அவன் வெளிநாட்டுக்கு போனான்னு சொன்னா முதல் மாச சம்பளம் சர்ச்சு கிடைக்கும் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிசினஸ் மேன் உங்கள்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு இத்தனை கோடி தாரேன், இத்தனை கோடியை நீங்க வெள்ளப்பணம் ஆகி தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து கேட்டா, நிறைய பேருக்கு வந்து சபை நடத்துவது என்று சொல்லுவது காசு என்கிறதை தான் இன்றைக்கு முதல்ல வச்சிருக்கிறோம் நம்ம. இத்தனை கோடி வருமானம் சபைக்கு வருமானால் அத்தனை கோடி வருமானத்திற்கு ஏற்றபடி சபை வளர்ந்ததுன்னு சொல்லுவோம், பிரைஸ் அலாட் போடுவோம். ஐ டோன்ட் நோ, எனக்கு அது நம்ப முடியல. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிற நீதி நிமித்தம் நீ துன்பப்பட வேண்டும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் மேன் வந்து என்னிடத்துல கேட்கும் போது நான் அவர்களுக்கு அதை சொல்லி விளக்க வேண்டும். அரசாங்கத்தை ஏமாற்ற கூடாது. வரி செலுத்துவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. வேதவசனம் சொல்லுவது ஏமாற்றுவது கூடாது. என்ன நடந்திருக்கும் ஒருவேளை இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை, இந்த தம்பி என்கிட்ட வந்து சர்டிபிகேட் கேட்டா நான் கொடுக்கல. ஆனா அடுத்த மணி நேரம் நடந்ததுன்னு தெரியுமா? அடுத்த மணி நேரம் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போனாம அந்த சர்ச்சில் பாஸ்டர் வந்து எழுதி கொடுத்தார். அவன் கேட்ட வயசு போட்டு எழுதி கொடுத்தார். அவன் அவரிடத்தில் அன்பா இருப்பானா என்னிடத்தில் அன்பா இருப்பானா? அந்த குடும்பம் என்னிடத்தில் அன்பா இருக்க முடியுமா? ஏன்? காரணம் என்ன? நீதியின் நிமித்தம் பாடுகள் தான். நீதியின் நிமித்தம் அன்போ பாசமோ எதிர்பார்க்க முடியாது. அது வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒருவேளை அந்த பிசினஸ் மேனுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேன்னா ஒருவேளை பல கோடிகள் என் திருச்சபைக்கு வராமல் போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நான் போய் நிற்கும் போது வெட்கப்பட மாட்டேன். அதான் பேதுரு சொல்றாரு, எப்பா நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபடுகிறவர்களாக மாற வேண்டும். அவங்களுடைய பயமுறுத்தலுக்கும் அவங்களுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படாதுங்க அப்படி என்று சொல்லுகிறார். மத்தேயு 5 10 12 வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு 11 வசனத்துல சொல்லுவாங்க, என்னமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னொரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனிடத்துல நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா, இயேசுவை நம்பு சுகம் கிடைக்கும், இயேசுவை நம்பு சாப்பாடு கிடைக்கும், இயேசுவை நம்பு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதைத்தான் சொல்லுவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனா நீங்க பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படும் போது நம் பாக்கியவான்கள். இட்ஸ் வெரி ஈஸி, பாத்துடுங்க, நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு காரியத்தை செய்து 4 நம்ம வந்து பழி சுமத்துகிறார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்துக்கு நீங்க 3 உபாகமத்தின் புஸ்தகம் 1:16-17 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அதுல அருமையாய் மோசே ஒரு காரியத்தை செய்வார். 100 அதிபதி, 50 அதிபதிகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தி விட்டு அவங்கள்ட்ட மோசே பேசுவார். அப்ப பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நீங்க நியாயம் விசாரிக்க போறீங்க. இந்த நியாயம் விசாரிக்கும் போது உங்கள் சகோதரர்கள் ஆனாலும் சரி, கவனிங்க, உன்னிடத்தில் தங்குகின்ற அந்நியன் ஆனாலும் சரி, உன் சகோதரனுக்கும் உன் அந்நியனுக்கும் நீதியான தீர்ப்பு வழங்க வேண்டும். அதை அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார் என்றால், உபாகமம் 1:16-17 சொல்லும் போது சொல்லுவார், நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும், முக தாட்சண்யம் பார்க்க கூடாது, பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க வேண்டும், மனிதனுடைய முகத்திற்கு பயப்படக்கூடாது, நியாய தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்று கிறிஸ்தவன் அல்லாதவன் வைத்துக் கொள்வோமே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நியாயம் தீர்க்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் யாரிடத்திலே பாரபட்சம் காட்டுவோம், நாம் நிச்சயமாக கிறிஸ்தவனுக்கு உரியவனாக கிறிஸ்தவனுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வோம், மற்றவனையோ அகற்றி விடுவோம். இது தேவ சித்தம்னு சொல்லுவோம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க. ஏன்னா கிறிஸ்தவனுக்கு எப்படி நம்ம தீர்ப்பு கொடுக்கலாம் என்று எண்ணுவோம் இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு இஸ்ரேல் நடக்கிற காரியங்களை பாருங்களேன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க யாரைத்தான் சப்போர்ட் பண்ணுவோம்? இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதங்க மண்டல பதிஞ்சிட்டது. தப்பு இஸ்ரேல் பக்கம் இருந்தாலும் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்? இஸ்ரேலுக்கு தான் தப்பு சப்போர்ட் பண்ணுவோம். பாதிக்கப்படுகிறது பாலஸ்தீனர்களாக இருந்தாலும் யாரைத்தான் நம்ம ஜோம் பண்ணுவோம்? யாருக்கா ஜோம் பண்ணுவோம்? இஸ்ரவேலருக்காக ஜோம் பண்ணுவோம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற அந்நியனுக்கும் உன் சகோதரனுக்கும் ஒரே மாதிரியான நீதியான தீர்ப்பு, முகதாட்சியம் பார்க்காதே, பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடு, எவனுக்கும் பயப்படாதே. இதே ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளை அடிபட்டு கிடக்குமானா அந்த பிள்ளைக்கு உரிய தீர்ப்பை கொடுங்கள். அடிச்சவன் என் அண்ணனா இருந்தான்னு சொன்னா என் அண்ணனை பார்த்து நான் சொல்லணும், எதுக்கு நீ அடிச்ச, தப்புதானே? ஒரு அண்ணன் என்னிடத்துல வெறுத்தாலும் பரவாயில்லைங்க, உண்மையை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதனால் துன்பம் வரும். அதுதான் நீதியின்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:23 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை துன்மார்க்கன் வாங்குகிறான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய கோர்ட் கேஸ்ல எல்லாம் நம்ம குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு காணப்படுவது நமக்கு தெரியும். காசு செலவழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பக்கம் என்ன வேணும், நியாயம் வேண்டும். மெஜாரிட்டி இதை செய்யறது கிறிஸ்டியன்ஸ் செய்வாங்க. பாஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஜெர்மனி கிடுங்க, நாங்க வக்கீலம் வச்சு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்திருக்கிறோம், விளங்குச்சு இல்லையா, இத்தனை ரூபாய் கொடுத்துருக்கிறோம் ஐயா, ஆனா அவர் வந்து சரியான தீர்ப்பு எழுதுறதுக்காக என்ன செய்யுங்க. பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, விசேஷமான ஜபம் ஏறெடுக்கப்படும். அது வந்து அவருக்கு கையில போகிற அந்த கவரை பொறுத்து இருக்குது. சரியா, 4 லட்சம் 5 லட்சம் போயிடுச்சுன்னா அவர் என்ன செய்வாரு, சகோதரிகள் விசுவாசிகளை கூப்பிட்டு ஒரு நாள் முழுசும், ஆண்டவரே இப்ப ஜட்ஜ் எழும்பி இருப்பாரு, ஜட்ஜுக்கு நீங்க வந்து ஞானத்தை கொடுங்க. என்ன ஞானம் கொடுக்கணும், தவறா தீர்ப்பு வழங்குவதற்கான ஞானம் கொடுக்கணும். இந்த சகோதரன் பேர்ல நீங்க இரக்கமாக்க இருங்க. ஏன்னா ஆலயத்துக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க, அதனால இவர்களுக்கு நீங்க இறங்குங்க. இவங்களுக்கு நீங்க இறங்குறதுனால நீதியான தீர்ப்பு போக வேண்டிய இடத்துல போகாட்டாலும் பரவாயில்ல, நீங்க யாருக்குதான் இறங்கணும். வேதவசனம் சொல்லுகிற அவன் துன்மார்க்கன், அது போதகராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, பரிதானத்துக்காக நியாயத்தை புரட்டுகிற ஒருவன் துன்மார்க்கன். நம்ம அதை செய்யவே கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்தால் கூட காசுக்காக நீதியை புரட்டக்கூடாது. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து கவனிங்க, 1 பேதுரு 4:14 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் அப்படி என்று சொல்லும் போது, இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது யாராகலும் உங்களை வந்து ஒருவேளை வெறுத்து பேசுவார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அதனாலதான் இந்த ஊழியம் என்று சொல்லுவது, வெளி இடத்திலே சென்று துண்டு பருதிகள் கொடுத்தாலும் சரி, 1-to-1 கவுன்சிலிங் பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று தெரு பிரசங்கங்கள் பண்ணும்போது பிரச்சனைகள் வறுமையானால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இதையும் வேதவசனம் சொல்லுகிறது, என்ன மொத்தம், நீங்கள் நிந்திக்கப்பட்டால், ஒருவன் உங்களை தூஷித்தான் சொன்னா நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்திரேயா வேதவசனத்தில் உள்ள 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுல ஒரு விசேஷமான சீஷன் அந்திரேயா. பேதுருவை கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவார், அது அந்திரேயா தான் சொல்லுவார். 5 அப்பமும் 2 மீனும் ஒரு பையன் இருந்துச்சு. 5000 புருஷர்கள் போஷிக்கப்பட்டாங்கன்னா நிச்சயமாக கூடுதல் ஒரு 10,000 பேராவது இருந்திருக்கணும், பிள்ளைகள் பெரியவங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் கூட்டத்துல ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. இதை கண்டதும் அந்திரேயா தான், இந்த பையனை கூட்டிட்டு ஏசுவாமிட்ட போனது அந்திரேயா தான். ஆண்டவரே இங்க ஒருத்தன் இருக்கான், ஒரு பையன், அவன்கிட்ட 5 அப்பம் இருக்கு 2 மீன் இருக்குது, ஆனா இவ்வளவு கூட்டத்துக்கு போதாதுன்னு சொல்லி கூட்டு போவார். கிரேக்கர் ஏசுவ பாக்கணும்னு வருவாங்க, அதுலயும் அந்திரேயா தான் கூட்டு போவான். ஆண்டவிடத்துல அந்திரேயா ஒரு விசேஷமான ஒரு தேவ மனிதன். அவன் பல இடங்களில் சென்று ஊழியம் செய்தார் அந்திரேயா. கடைசியில அவருக்கு அவர் மேல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை சிலுவையில் அறிந்து கொல்ல போகும்போது அந்திரேயா சொல்லுவார், என் நாதரை போன்று, பேதுரு சொன்னதையே தான் சொல்லுவார் அந்திரேயாவும், என்னுடைய நாதரை கொன்றதை போல நீங்க என்னை கொல்வதற்கு நான் தகுதி இல்லை அப்படி என்று சொல்லும் போது, பெருக்கல் அடையாளத்தில் அவருடைய உடலை கிழிச்சு அவிதமாகத்தான் சிலுவையில் அறைந்து கொள்வார்கள் அந்திரேயா. சமீபத்தில் 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சீனா தேசத்துல ஊழியம் செய்கின்ற ஒரு போதகருடைய ஒரு இன்டர்வியூ கிறிஸ்டின் மீடியாவில் வந்துச்சு. அதை நான் பார்த்தேன், டிவியில் வந்துருச்சு. அது அப்போ அந்த அந்த சீனாவுக்கு சென்று ஊழியம் செய்துவிட்டு வந்த ஒரு போதகர் அவர் சொல்லுகின்றார். அல்ல என்ன ரொம்ப பாதித்த ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ரெண்டு வாரம் சீனாவில் இருந்தார், ரெண்டே ரெண்டு வாரம் டூரிஸ்ட் விசால தான் அவர் போயிருக்கிறார். போய் ரெண்டு வாரம் தங்கி ஊழியம் செய்துவிட்டு வந்தார். 120 ரகசிய இடங்களில் நடைபெறுகிற திருச்சபையின் போதகர்களுக்கு அவர் வந்து ரெண்டு வாரம் அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார், ட்ரைனிங் கொடுக்கிறார். அமெரிக்காவில இருந்து போனவர். அப்ப அவர் சொல்லுகிறார், என்ன சொன்னாருன்னா, முதல் நாள் அந்த 120 பேர் வந்தாங்க, இரண்டாவது நாள் 120 பேர் வந்தாங்க. அப்ப அவர் கேட்டார் அவங்கள்ட்ட, இப்ப உங்க தேசத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, இப்ப ஒருவேளை நீங்க இங்க வந்து இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறதை அரசாங்கம் கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்னு கேட்டாங்களாம். அப்ப போதகர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமா சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களான்னா, உங்களை டீபோர்ட் பண்ணுவாங்க, நீங்க மறுபடியும் 24 மணி நேரத்துக்குள்ளால எங்க போவீங்க, அமெரிக்காவுக்கு நீங்க போவீங்க, உங்களை டீபோர்ட் பண்ணுவாங்க, எங்களை 3 வருடம் சிறையில போடுவாங்க. இதே அவர்கள் சொன்னது துக்கமா சொல்லலையா, என்ன சொன்னாங்கன்னா, 3 வருஷம் நாங்க எங்க இருப்போம், சிறையில இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப திருப்பி இவர் கேட்டாரா அவங்கள்ட்ட, அப்ப சிறையில என்னையா பண்ணுவீங்க, சிறையில நீங்க போகும்போது உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த போதகர்கள் சொன்னது என்னவென்னா, வேதத்தின் பெரும் பகுதியை நாங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டோம், ஆனால் எங்களுக்கு பைபிள் இருக்காது, சிறைச்சாலையில போகும்போது எங்களுக்கு பைபிள் தரமாட்டாங்க, ஆனா நாங்கள் மனப்பாடம் செய்தவைகளை மறுபடியும் 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 சொல்லி ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக் கொள்வோம்னு சொன்னாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதல் எங்க இருக்குது பாருங்க, எந்த இடத்துல தேவன் தூஷிக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல தான் எழுப்புதல் இருக்கிறது, எழுப்புதல் இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு சொன்னாலே நம்ம என்ன செய்வோம், புரியுதா நான் சொல்றது, கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறாருன்னு நம்ம பிள்ளைகள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை செய்வோம், அதை வீடியோ எடுத்து ஊர்ல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அனுப்பி அவங்க பாஸ்டர் வருவார் வீட்டுக்கு வரும்போது அவர் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பேர அமெரிக்காவில் இருக்கிறான், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு சொன்னான். இது ஆக நம்ம எழுப்புதல், நம்ம பிள்ளைகள் அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னு, 4 வருஷம் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோன்னுவான். ஒன்னு அதையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டு, இதுதான் நம்ம வீட்டின் எழுப்புதல். ஆனால் சீன தேசத்தில் இந்த போதகர்கள் தங்களுடைய வேத புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம மெமரி பண்ணுகிறோம், எவ்வளவு பேர் நம்ம இதை வந்து படிக்கிறோம், இன்றைக்கு வேத புஸ்தகத்தை அறிந்து கொள்ளுகிறோம், வாசிக்கிற தேவ பிள்ளையே மனப்பாடம் பண்ணுகிறோமா, இல்ல போயிட்டு. எங்க காலத்துல எல்லாம் சண்டே கிளாஸ்ல மனப்பாட வசனம் உண்டு, இன்று அது இல்லை, இல்ல வெக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீதி நிமித்தம் நிச்சயமாக நீங்களும் நானும் தூஷிக்கப்பட வேண்டியது இருக்கும். அந்திரையா தூஷிக்கப்பட்டார் பாருங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்களேன், 1 பேதுரு 3:17 பேதுரு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லுவார். தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் அப்படி என்று சொல்லுவார். இன்றைக்கு நாம் ஒருவனுக்கு நன்மை செய்கிறோம், அவர்கள் அந்த நன்றி கடன் இல்லாமல் இருக்கிறாள் வச்சிடுங்களேன், திருப்பி நன்மை செய்வோமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும், திருப்பியும் தேவையா தான் இருக்குதுன்னு வச்சுட்டுங்களேன். ஒரு சர்ஜரி நடந்துச்சு, நம்ம நன்மை செய்தோம், திருப்பி அந்த நன்றி இல்லாதவனை போல அவன் காணப்படுகிறான். அடுத்து ஒரு சர்ஜரி நடக்க போகுது, உங்கள்கிட்ட காசு இருக்குது கொடுக்கறதுக்கு, செய்வீங்களா, செய்வீங்களா? ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு அதைத்தான் தந்திருக்கிறார். அருமையாய் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு எழுதும் போது சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கடைசி நாட்கள்ல நிறைய காரியங்கள் நடக்கும்ப்பா, அதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த நன்றி அறியாதவர்கள் அவர்களை எப்படி கர்த்தருக்குள்ளாக நீங்க கொண்டு வர முடியுமானால், தீமையை நன்மையினால் தான் நம்ம என்ன செய்யணும், வெல்ல வேண்டும். அப்படியானால் நன்மை செய்தும் அவன் நன்றி இல்லாதவனாக இருந்தால் மறுபடியும் நம்ம நன்மை தான் செய்யணும். சரி, ஆனா கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது பாத்துக்கோங்க. ஒரு வேதம், வேதத்துல வேதத்தை புரட்டுகிற ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஏசாயா 5:20 ஏசாயா சொல்லுவார். ஏசாயா சொல்லுவார், அழகாக சொல்லுவார். என்னன்னு சொன்னா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் எச்சரிப்பாக சொல்லுகின்றேன், ஒருபோதும் ஒருபோதும் என் சகோதரன், என் அப்பா, என்னுடைய அம்மா, என் நண்பன், என்னுடைய மதத்தை சார்ந்தவன், என்னுடைய இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லி முகதாட்சண்யம் பார்த்து தீமையை நன்மை என்றோ நன்மையை தீமை என்றோ மாற்றுவோமையானால், நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது, ஐயோ, முகதாட்சண்யம் பாராதபடி நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் சொல்லும் போது மற்றவர்கள் ஒருவேளை என்ன பயமுறுத்தலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பாக்கியவனாயிருப்பேனானவர்களே. இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் அன்றைக்கு காணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவர் போதித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நன்மை செய்து பாடுபடுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தீமை என்பது உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது ஆண்டவரே. பரிதானம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது தகப்பனே. முகதாட்சணியம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே. என் இனம், என் மதம், என் நண்பன், என் குடும்பம் என்கிற விதத்திலே நாங்கள் நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் பாகுபடுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது போல, நாங்கள் முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் நாங்கள் வித்தியாசமான தீர்ப்பு சொல்லாதபடி, பரிதானம் வாங்காதபடி ஆண்டவரே நீதியான தீர்ப்பைய நாங்கள் வழங்கத்தக்கதாக, அதன் நிமித்தமாக மற்றவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நாங்கள் ஆளாக்கலாம், நாங்கள் ஒருவளை பொருட்களை இழக்கலாம், ஒருவளை அநீதியாக எங்களுக்கு வர வேண்டிய அநேக காசுகள் வராமல் இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது போல நாங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவோமாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இன்று இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீதி நிமித்தம் துன்பப்பட எங்களுக்கு நீ தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவி தாரும். இன்றும் நாங்கள் இந்த செய்தியை கேட்ட நாங்கள் உலகத்தின் பல பகுதிகளிலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள், ஆண்டவரே நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்ததினால் அநேகரால் தூஷிக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஒருவசை ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு நீதியின் கிரீடம் கர்த்தர் வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.